சீன வானொலி நிலையம் 6000 பெப்ரவரி ஜன்னல் உலகம் பற்றி மேலதிக அறிந்து கொள்ளும் வகையில் உங்களுக்குள் ஒரு ஜன்னலை திறப்போம்.
வணக்கம் நேயர்களே, ஜன்னல் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் மணிகண்டன். கடந்த வாரத்தினை தொடர்ந்து இந்த வாரமும் அமெரிக்காவின் பெல்லாப்ஸ் நிறுவனத்தில் ஆராய்ச்சியாளராக பணிபுரிந்து வரும் நாச்சி கே நிதி அவர்கள் அளித்த நேர்காணல் இடம்பெறுகிறது. தொடர்ந்து கேட்டு மகிழுங்கள். இந்தியா சீனா போன்ற நாடுகளுக்கு ஒரு 1000 ஆண்டுகால ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்குது. ஆனால் அமெரிக்காவுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு கொண்டாட்டமான வாழ்க்கை இருக்குது. இதற்கு நேர் எதிராக அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் இருக்குது. எங்கே போனீங்கனாலும் மக்கள் மகிழ்ச்சியான ஒரு கொண்டாட்டம், ஒரு புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு இந்தியா சீனா போன்ற நாடுகளோடு ஒப்பிடும்பொழுது அதனுடைய வரலாற்று காலம் என்பது மிக குறைவான வரலாறு கொண்ட காலம்தான். இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் தொடக்கத்தில் இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு போன பொழுது, இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு சென்ற பொழுது, உங்களுக்கு பண்பாட்டு ரீதியாக நீங்கள் அங்கே என்னென்ன மாதிரியான சிக்கல்களை எதிர்கொண்டீங்க? நீங்கள் அங்கேயே திருமணம் முடித்து உங்களுடைய குழந்தைகள் அங்கேயே வளர்கிறாங்க, அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் எதிர்கொண்ட சிக்கல்கள் என்ன?
அது நல்ல கேள்வி. அது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அமெரிக்கா ஒரு இப்போ ஒரு 300 ஆண்டு 400 ஆண்டுக்குள்ளே வந்த ஒரு நாடு. ரெண்டாவது, அந்த நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு என்பது இந்தியா சீன நாடு போன்ற ஒரு ஒருமையான கலாச்சாரம் அல்ல. அது பல பக்கம் வந்ததுனால ஒரு கூட்டு கலாச்சாரம்.
அது பல்வேறு நாட்டு மக்கள் வந்து பல்வேறு மக்கள் குழுமி இருக்கிறதுனால பல்வேறு வித பல்லின கலாச்சார சூழல்.
அதனால ஒரு வகையில் பார்த்தா அமெரிக்க கலாச்சாரம் என்று சொல்வது கூட இல்லை என்று தான் சொல்லலாம் ஒரு வகையில். ஆனால் சொல்கிறாங்க அமெரிக்கன் கல்ச்சரம் அப்படின்ட்டு, ஆனால் அமெரிக்க கலாச்சாரம் என்று சொல்லுவது கூட அவ்வளவு உண்மையா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஆனால் அதனால் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி மாடர்ன் கல்ச்சர், அது மோர் மெட்டீரியலிஸ்டிக் கல்ச்சர். அதனால் வெளியிலிருந்து பார்க்குறதுக்கு எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தோணும் போல் இருக்குது. அது ஒன்று, அங்கேயும் பிரச்சனைகள் இருக்குது. வெளியே தான் அப்படி சொல்கிறாங்க, அங்கேயே வீடு இல்லாதவங்க இருக்கிறாங்க, பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. அங்கேயும் இருக்குது, அங்கேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, சமுதாய பிரச்சனைகள் அங்கேயும் இருக்குது. ஏழைகள் இல்லாதவர்கள் அங்கே, அப்புறம் இங்கே மத பிரச்சனை மட்டும் இல்லை, அங்கே இனப்பிரச்சனை, வேறு பிரச்சனை, அது மாதிரி நிறைய இருக்குது. அது இருந்தாலும் மக்கள் ஓரளவு ஒத்து போய்கிட்டு இருக்காங்கிறது உண்மைதான். எப்படி இருந்தாலும் ஆனால் கலாச்சாரம், நாங்கள் இங்கேருந்து போனப்போ அதை பற்றி நாங்கள் அதிகம் சிந்திக்கலை. நாங்கள் போனது அப்போ படிக்க போகணும், மேல் படிப்புக்கு போகணும், அந்த ஒரு ஆர்வத்தில் போனப்போ இதை பற்றி பிற்கால விளைவுகள், நீண்டகால விளைவுகள் என்ன, நமக்கு என்ன, நம்மளுடைய குடும்பத்திற்கு என்ன, நம்முடைய சந்ததியர்களுக்கு என்ன இருக்கும் என்று நாங்கள் அவ்வளவாக யோசிக்கவில்லை. எங்களுடைய குழந்தைகள் அங்கு பிறந்து வளர்ந்து விட்டார்கள். ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில, அதாவது சமுதாயம், கல்ச்சருன்னு சொல்லக்கூடிய கலாச்சாரங்கள் அவங்களுக்கு கிடைக்கலன்னு தான் சொல்ல முடியும். நாங்கள் அது அவங்க இருந்த இப்போ பரவாயில்ல, ஏன்னா இப்போ தமிழ் உதாரணமாக இந்தியாவிலேருந்து நிறைய வந்திருக்காங்க, தமிழர்கள் நிறைய இருக்கிறாங்க நாங்கள் இருக்கிற பகுதியில், ஓரளவு இருக்கிறாங்க. அதனால் இப்போ தமிழ் பள்ளிக்கூடங்கள் அங்கே நடக்கின்றன. ஒரு கிட்டத்தட்ட எங்கள் மாகாணத்தில் மட்டும் 1500 குழந்தைகள் தமிழ் கற்றுக்கொண்டு இருக்கு. எல்லாம் இங்கேருந்து வந்து புலம்பெயர்ந்தவர்களுடைய நடத்துகின்ற கல்லூரி வழியாக நடக்கிறது. அந்த வாய்ப்பாக அந்த எங்கள் குழந்தை பிறந்தப்பெல்லாம் இல்லை. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தமிழுமே கொஞ்சம் சரிவு தான். அந்த அதனால் கலாச்சாரம் வழியாகவும் அவங்களுக்கு சரிவு தான். நம்முடைய கலாச்சாரம் அவங்களுக்கு இல்லை, ஏன்னா அவங்க ஓரளவு அமெரிக்கன் கலாச்சாரம் சொல்லலாம், அந்த அதை தான் ஓரளவு பின்பற்ற வேண்டிய சூழ்நிலையாகி அவங்க வளர்ந்துருக்கிறாங்க. அந்த வகையில் நமக்கு ஒரு தாக்கம் தான் சொல்ல முடியும் அங்கே போனது.
ஐயா, நீங்கள் இப்போ உங்கள் உரையாடலின் போது சொன்னீங்க, ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் புலம்பெயர்ந்த பொழுது, அங்கே உங்களுடைய குழந்தைகள் பிறந்த பொழுது அங்கே படிப்பதற்கு அவர்கள் தமிழ் கற்பதற்கான சூழல் இல்லை. ஆனால் இப்போது இந்தியாவிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்கிற குழந்தைகளுக்கு தமிழ் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொன்னீங்க. இந்த வாய்ப்பு என்பதை தாண்டியும் அமெரிக்காவில் இன்றைக்கு தமிழ் என்பது எப்படி இருக்குது? ஏன்னா வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை, நியூ ஜெர்சி தமிழ்ச்சங்கம் உள்ளிட்ட மிகப்பெரிய அமைப்புகள், சிக்காகோ தமிழ்ச்சங்கம் உள்ளிட்ட மிகப்பெரிய தமிழ்ச்சங்க அமைப்புகள் அங்கே இருக்கின்றன. அந்த அமைப்புகள் எல்லாம் தமிழ் பணியை எவ்வாறு முன்னெடுக்கின்றன?
இது ஒரு நல்ல அருமையான கேள்வி. நீங்கள் முன்பே சொன்னபடி நாங்கள் போனது 87-90 அந்த காலகட்டத்தில். அப்பொழுது நான் இருப்பது நியூஜெர்சி மாகாணம். அங்கே பார்த்தீங்கன்னா தமிழர் குடும்பம் என்பது ஒரு கிட்டத்தட்ட 1000 குடும்பத்துக்கு உள்ளதான் இருக்கும். அப்போ 1000 கூட இருக்காதுன்னு சொல்லலாம், அதுக்கும் குறைவாக இருக்கும். அது நாளடைவில் அது ரொம்ப அதிகமாயிருச்சு, இப்போ ஓரளவு நல்லா இருக்குது. அப்போ அதனால் தமிழ் கற்றுக் கொடுக்கறதுக்கு எங்கள் குழந்தைங்களுக்கு அது நாங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு சில இடத்துல கொஞ்சம் நிறைய தமிழ் குடும்பம் இருந்தால் அவங்க ஓரளவு முயற்சி செஞ்சு தமிழ் கற்றுக் கொடுக்க பார்த்தாங்க அவங்க குழந்தைங்களுக்கு. எங்கள் குழந்தைங்க நாங்கள் இருக்கிறது கொஞ்சம் தள்ளி இருந்த இடம்னால நாங்கள் வாரம் அங்கே போய் போகிறதுனா கூட முடியாது அந்த சூழ்நிலை. அதனால் வாய்ப்புகள் குறைவாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணமாக நியூஜெர்சி மாகாணம் ஒரு சின்ன மாகாணம் தான், அங்கேயே பார்த்தீங்கன்னா 5 தமிழ் பள்ளிகள் இருக்கிறது. அதில் 1500 குழந்தைகள் இப்பொழுது தமிழ் கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அதே போல் ஜார்ஜியா மாகாணத்தில் அட்லாண்டா நகர் இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000 குழந்தைகள் தமிழ் கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அதுபோல் அமெரிக்கா முழுவதும் எடுத்து பார்த்திங்கன்னா 25,000 குழந்தைகளுக்கு மேலே தமிழ் கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அது இளைய தலைமுறையினருக்காக எங்கள் போன்ற புலம்பெயர்ந்த பெற்றோர்களுடைய முயற்சியில் நடக்கின்ற ஒன்று.
நீங்கள் இப்போது இந்த பள்ளிகள் சொல்கிறீங்க இல்லையா, அங்கே நிறைய தமிழ் பள்ளிகள் இருக்கின்றன. அந்த தமிழ் பள்ளிகளுக்கான ஆசிரியர்கள் என்பது யார் பாடம் கற்பிக்கிறாங்க? தமிழ்நாட்டிலிருந்து ஆசிரியர்கள் வர்றாங்களா, இல்லை அமெரிக்க வாழ் தமிழர்களே தன்னார்வத்தோட கல்வி சொல்லிக் கொடுக்குறாங்களா தமிழை சொல்லி?
அது ரொம்ப அருமையான கேள்வி. அது நான் சொல்லுவது போல் எங்களை போன்ற பெற்றோர்களை தன்னார்வத்தால் நடக்கின்ற பள்ளிகள் அதற்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வட அமெரிக்காவிலேயே ஓரளவு இது தமிழ்நாட்டில் இருக்கிற சிலபஸ் இதையெல்லாம் பார்த்துட்டு அவங்களா ஒரு சிலபஸும் செஞ்சு வச்சுருக்காங்க. ஏன்னா அது குழந்தைங்களுக்கு ரொம்ப கடினமாக வச்சாலும் படிக்கிறது கஷ்டமாக இருக்குது, ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடாது எப்படின்ட்டு ஓரளவு அதுவும் செய்கிறாங்க. ஆனால் ஒரு சில பள்ளிகள் அதையும் கடைப்பிடிக்கிறது இல்லை, ஏன்னா அவங்க அது ரொம்ப கடுமையாக இருக்குன்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் மாற்றிக்கிறாங்க. ஆனால் எல்லாமே செய்கிறது தன்னார்வம் உள்ள பெற்றோர்களால் நடக்கிற பள்ளிகள். இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து அதுக்குன்னு ஒரு ஆசிரியரையோ கூட்டு வைக்கவில்லை. அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி தமிழை வளர்க்கறதுக்கு அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் சங்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டது கிட்டத்தட்ட 50 ஆண்டுக்கு முன்னாடின்னு சொல்லலாம். அங்கங்கே தமிழ் சங்கம் அப்போ 1-2 ஆரம்பிச்சு. முக்கியமான நகரங்கள் சிக்காகோ, நியூஜெர்சி, நியூயார்க் நகரம், அதே போல் வாஷிங்டன் ஏரியா, இந்த மாதிரி ஒரு சில பகுதிகள் தான் முதல்ல ஆரம்பிச்சு. இப்போ அது பெருகி கிட்டத்தட்ட எல்லா மாகாணத்திலையும் இருக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது வட கனடா நாட்டில் இருக்குது. இது எல்லாமே சேர்த்து அமெரிக்கா முழுவதும் ஒருங்கிணைந்த ஒரு தமிழ் சங்கம் ஃபெட்னா என்று, ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் சங்கம் சின் நார்த் அமெரிக்கா அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப அதாவது பரவலானது, ஏராளமான மக்கள் அதில் அதாவது பொறுப்பேற்று அதில் பங்கு கொண்டு எல்லாம் சிறப்பாக நடக்குது. வருஷம் அதனுடைய வட அமெரிக்க மாநாடு
தமிழ்ச்சங்க
பேரவை நிகழ்ச்சி நடக்கும். அதில் 1000-க்கணக்கான மக்கள் வருவாங்க. அதில் வெளியிலிருந்தும் வருவாங்க, தமிழ் அறிஞர்கள் எல்லாரும் வர்றாங்க. அது மாதிரி இப்போ தமிழ் வளர்ச்சிங்கிறது
நீங்கள் சொன்னதை பார்க்கும் பொழுது நான் கூட அதை நினச்சி பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை மட்டுமில்லாமல் அமெரிக்க வாழ் தமிழர்கள் மூலமாக தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றமாக நான் பார்க்கறது, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த பற இசை என்பது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் மட்டுமே இசைக்கிற ஒரு இசையாக தான் இருந்தது. ஆனால் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை, அமெரிக்காவில் இருக்கிற மிக முக்கியமான தமிழ்ச்சங்கங்கள் அமெரிக்காவில் இருக்கிற தமிழர்கள் எல்லோரும் சேர்ந்து பற இசையை தமிழர்களின் இசையாக தொடர்ச்சியாக அவர்கள் அங்கே அரங்கேற்றம் செய்ததன் விளைவு தமிழ்நாட்டிலும் கூட குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கான இசை என்று பொதுவாக கருதப்பட்ட அந்த இசை இப்போது எல்லோராலும் பரவலாக விரும்பி கற்கப்படுகிற ஒரு இசையாக இருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான சமூக மாற்றமாக நான் பார்க்குறேன். நீங்கள் தொடர்ச்சியாக பேசுங்க.
அது அந்த நீங்கள் சொன்ன உதாரணத்தை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துகிறேன். அது அதுக்கு ஒரு ஊக்குவிக்கையாக இருந்தது நியூஜெர்சி தமிழ் சங்கத்திலையும் பக்கத்தில் ஒருத்தர் அங்கே தான் ரெண்டாவது கனெக்டிகட். இது ரெண்டும் தான் முதல்ல இதுக்கு ஒரு விதையிட்டதே இதுதான். இந்த பற இசைக்கு வந்தவங்ககிட்ட இருந்து இவங்க கற்றுக்கிட்டு இவங்க உதாரணமாக இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி நியூஜெர்சியில் நடந்த தமிழ் பெட்னா மாகாணத்தில் தான் முத முதன்னு இதை வச்சு ஒரு இசை இது இருந்தது, பறை இசையும் இருந்தது. அதாவது அழைப்பும் போது பறை இசையோடும் ஒரு அழைப்பு இருந்தது. அது இப்போ எல்லா பக்கமும் பரவி மற்ற எல்லா தமிழ்ச்சங்கங்கள்லேயும் நடக்கிறது. அது அது அதுதான் அது நடந்தது. அது அதுபோல் ஃபெட்னாவுங்கிறது அதில் மற்ற இது அனைப்பு ஏதாவது மற்ற ஆர்கனைசேஷன் இருக்குதாங்க. இங்கேருந்தும் ஓரளவு இப்போ எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஒன்றும் வட அமெரிக்காவில் தமிழ் மக்களுக்கும் தமிழ் கல்ச்சரை வச்சுருக்கிறதுக்கும் அது மட்டும் ஒரு முயற்சி இல்லை. அதுலேருந்து ஒரு சிலர் அதனுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டுக்கு திரும்பி வருகிறது. இங்கே வட அமெரிக்காவில் இருக்கிற நிறைய மக்கள் இந்த மாதிரி தமிழ் ஆர்வம் உள்ளவர்கள், இசைக்கலைஞர்கள், இவங்களையெல்லாம் அப்பப்போ கூப்பிட்டு அவங்கள ஊக்குவிக்கிறது அது ஒரு முக்கியமான இது. அதனால் அவங்களுக்கு திரும்பி வந்து அவங்க மறுபடியும் நல்ல முயற்சி செய்யலாம் அப்படின்ட்டு. ரெண்டாவது இங்கிருந்து பார்த்திங்கன்னா திரும்பி தமிழ்நாட்டிலையும் மற்ற இடங்கள்லையும் தமிழ் வளர்ச்சிக்கும் இந்த மாதிரி இதுக்கும் ஒரு ஊந்துகோலாகவும் இருந்துக்கிட்டு இப்போ ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா பொருளாதாரப்படி பார்த்திங்கன்னா ஓரளவு வட அமெரிக்காவில் இருக்கிற தமிழர்கள் ஓரளவு நல்ல முறையில் இருக்கிறாங்க.
சரி நேயர்களே, இத்துடன் இன்றைய ஜன்னல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்றைய ஜன்னல் நிகழ்ச்சியில் அமெரிக்காவின் பெல்லாப்ஸ் நிறுவனத்தில் ஆராய்ச்சியாளராக பணிபுரிந்து வரும் நாச்சி கே நிதி அவர்கள் அளித்த நேர்காணலை கேட்டு மகிழ்ந்தீர்கள். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரமும் இடம்பெறுகிறது. மறக்காமல் கேட்டு ரசியுங்கள்.
ஜன்னல் நிகழ்ச்சியில் பாழ்வகை சிந்தனைகள் ஊற்றிருக்கும். பாழ்வகை அம்சங்கள் நிறைந்தவை. இதில் உங்கள் பங்கெடுப்பையும் எதிர்பார்க்கின்றோம். நான் உங்களுடைய நண்பர் வாணி. அடுத்த ஜன்னல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.